హల్లెలూయా 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 ఉం తిరుమగనిన్ సొర్కళై எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும் அல்லேலூயா 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 హల్లెలూయా హల్లెలూయా
ఆండవర్ ఉంగలోడు ఇరుపారాగ
ఉమ్ ఆన్మావోడుం ఇరుపారాగ
మత్తయి ఎలుదియ తూయన చేదియిలిరుందు వాసగం
ఆండవరే మాక్షి ఉమకే
அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 47 முதல் 53 வரை. இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான இறை சிந்தனையின் நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆண்டவருடைய செய்தி நம் மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது. அது உண்மையாகவே பரவுகிறது. அது உண்மையாகவே ஆற்றலோடு செயல்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் அங்கிருந்து வரக்கூடிய சாட்சிகள் தான். நிறைய பேர் தங்களை சாட்சிகளாக நீங்கள் உட்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இமெயிலில் அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க. நிறைய பேர் சந்தேகங்கள், அன்றைய வார்த்தையின்பால் ஈர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு சில சந்தேகங்களுக்கு நீங்கள் உட்படுறீங்க. அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்க. நாங்கள் தவறுகள் செய்கிற போது அதை சுட்டி காட்டுறீங்க. அதுவும் நடக்கிறது. ஃபாதர், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பேசிட்டீங்க, இது தவறு. வரவேற்கிறோம். தவறுகள் கண்டிப்பாக நடப்பது மனித இயல்பிலே ஒன்றாக இருக்கிறது. கடந்த தினத்தில் இந்த ஜேம்ஸ் அவங்க ஃபீஸ்ட் அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சில புரிதல்களில் நான் எடுத்துகிட்டு போன முறையில் ஒரு சில புரிதல்களை சரியாக நான் லாக் தொடர்பு படுத்தாததுனால சில பேருக்கு சின்ன குழப்பம், இது சின்ன யாக்கோபுவா பெரிய யாக்கோபுவா அப்படின்லாம் சில குழப்பங்கள். இயேசுவின் சகோதரர் அல்பேயு, அல்பேயுவின் மகனான யாக்கோபு தான். இது வேறு, இந்த அன்றைக்கு நம்ம பெரிய யாக்கோபினுடைய விழாவை கொண்டாடுறோம் அப்படிங்கிற குழப்பம்லாம் அன்றைக்கி என்னுடைய செய்தி சற்று தெளிவுபடுத்தாத நிலையில் இருந்ததுனால நிறைய பேர் அதை குறையாக, இது குறையாக இல்லை, அது ஒரு கரெக்ஷனாக கொடுத்தீங்க. அதை நாங்கள் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தவறு தான், அதை சரியாக புரிய வைக்காமல் போனது. இப்படியாக பாருங்கள், இது மனிதர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, உண்மையாக இந்த வார்த்தையோடு நீங்கள் பயணிக்கிறீங்க. அதை குறித்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம், பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ளே கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வசனம் 15வது வசனம், விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். இப்போ புதிய படைப்பாவதுன்னா என்ன, இதை தான் நம்ம யோசிக்கணும். அறிவு களஞ்சியமாக நம்ம எங்கே சேர்த்து வைக்கிறது முக்கியமாக, இல்லது ஆத்மாவில் புதிய படைப்பாக ஆகிறதா? இங்கே சேர்த்து வச்சவங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிறதில்ல. பரிசேயர் சதுசேயர் மறைநூல்வர்கள் இங்கே சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம இருந்துடக்கூடாது. நிறைய பேர் பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, ஆண்டவரை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுகிற போது ஒரு தவறான புரிதலுக்குள்ளே போயிடுறாங்க. என்னென்னா, தே கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், தே ட்ரை டு சீக் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஒரு இடத்துல சொன்னாங்க, ஒரு மாதிரி நான் நிறைய உண்மைகளை தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு. நான் கேட்டேன், தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அது விசுவாசத்தில் என்னை ஆழப்படுத்தும். நான் சொன்னேன், நீ உட்காந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் ஆழப்படுத்துவார். பாருங்கள், நம்ம பைபிளை தெரிஞ்சுக்கணும், நம்ம அதில் தவறில்லை. ஆனால் எந்த நோக்கத்தோடு நம்ம விவிலியத்துக்குள்ளே உள்ளே போகிறோம், அதில் குறை கண்டுபிடிக்கிறதா, பைபிளை உடனே படித்த உடனேயுமே நம்ம உடனே திருச்சபை அப்ளை பண்ணி பார்க்குறது, திருச்சபை இப்படி சொல்லியிருக்கு, இங்கே அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்கே அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறது. இரண்டு தளத்திலையும் நம்ம சரியாக படிக்கணும். ஏன்னா திருச்சபை வந்து ரெண்டு தளத்தில் நிற்கிது, ஒன்று பைபிள், இன்னொன்று பாரம்பரியம். இந்த பாரம்பரியங்கிறது கேள்விக்கு உட்படுத்த, அது புரியாதவங்க அதை என்னென்னு தெரிஞ்சிக்காதவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது. பாரம்பரியம்னா என்ன? இப்போ எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுதான் பாரம்பரியம். அவங்க நிறைவை சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம விட முடியாது. அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபம், ஜெபிக்கிற விதம், அதெல்லாம் மறுக்க முடியாது. அப்போ ஆதி திருச்சபையில் ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கிறதுன்னா அது எப்படி? இப்போ திருப்பலி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த திருப்பலியினுடைய அழுத்தம் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டிலிருந்து வருது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்ட அந்த பலிகள், கொடுக்கப்பட்ட பலிகள், அது புதிய ஏற்பாட்டில் அது புதிய படைப்பாய் மாற்றப்படுகிறது. அது ஆதி திருச்சபையில் வேறு விதமாக அது உருமாற்றம் அடைகிறது. அப்போ அவங்க உணவுங்கிற அடிப்படையில் ஆண்டவரை துதிக்க வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்க கூடி வர முடியாத நிலை. வேத கலாபனைகள் நிகழ்ந்த போது அவங்க எங்கே போய் இந்த மாதிரி ஆண்டவருடைய அப்பம் பெற்கிற அந்த நிகழ்வை செய்தாங்க? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டூம்ஸ், அதாவது கல்லறைகளில் போய், அதான் மறைவான இடங்கள், அங்கே போய் தான் என்ன செய்தாங்க? வேத சாட்சியாய் மறித்தவங்க, ரத்தம் சிந்தி மறித்தவர்களுடைய கல்லறைகளுக்கு மேலே இருந்தெல்லாம் இந்த விழாவை, இந்த சிறப்பு திருப்பலியை அவங்க ஆதி திருச்சபையில் கொண்டாடி இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வரலாறு பின்னணிகள் உண்டு. ஒரு காரியத்தை நம்ம எடுத்து பார்க்குற போது அதனுடைய வால் எங்கே போகுதுன்னு பார்க்கணும். நம்ம சொல்லுவோம், வேரை நோக்கி போகிறது, அடிப்படை வேரை நோக்கி நம்ம போகிறப்போ தான் அதுதான் பாரம்பரியம் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் பைபிளில் இருக்குதுமா அப்படின்னா எல்லாமே எழுதப்படாது, எழுதப்பட முடியல. அப்போ எழுதப்படாத சில அற்புதங்கள் உண்டு, அது எங்கே, அதுதான் பாரம்பரியம்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தூக்கி போயில போடு. பாருங்கள், இன்றைக்கி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, ஒரு 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 சமூகத்தை அழிக்கணும் அப்படின்னா அதனுடைய வரலாறுகளை அழிச்சிருவாங்க. நடந்து கொண்டு இருக்கிறது கல்வெட்டுகளை அழிச்சிருவாங்க, அங்கே இருக்கிற பேர்களை அழிச்சிருவாங்க. அழிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. இன்றைக்கி அதுதான் நடக்கிறது. திருச்சபைனா எப்படி அது வளர்ந்து வந்தது? அப்போது நமக்கு மூதாதையர்கள், நம்மளோட முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் விட்டு சென்ற அந்த சோர்ஸ், அதை தான் நம்ம பாரம்பரியம் சொல்கிறோம். அதை அழிக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அது வேண்டாம், அது வேண்டாம். அப்போ இது மட்டும் போதும் அப்படின்னும் போது எதுவுமே புரியாது நமக்கு. இப்போ நீங்கள் ஒரு சபையை உருவாக்குறீங்க, அந்த சபை அடுத்தது போகிற போது இந்த சபையை உருவாக்குனவருடைய நோக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த நோக்கம் தெரியாத அடுத்து வரவங்க என்ன செய்வாங்க? வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு போகிறாங்கன்னா அந்த நோக்கத்தையும் படி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்போது ஒரு திருச்சபை நம்ம ஆண்டவருடைய பாதையில் வழிநடந்து வந்திருக்குன்னா அது வழிநடந்து வந்த அந்த வழிகள், அதை தான் நம்ம பாரம்பரியம்னு சொல்கிறோம். அங்கே செயல்பட்ட மனிதர்கள் அவங்க எதற்காக அதை எப்படி செயல்படுத்துனாங்க. இப்போ ஸ்தேவானை பற்றி பேசுகிறோன்னா அவர் கல்லால் அடித்து கொண்டாங்க, அது ஒரு பாரம்பரியத்தினுடைய ஒரு அடையாளம். அவரை பற்றி நமக்கு பைபிளில் இருக்குது, அதனால் ஏற்றுக்கிறோம். இப்போ ராயப்பர் எப்படி இருந்தார் நமக்கு தான், அது வரலாறுலேருந்து தான் எடுக்கிறோம், பாரம்பரியத்துலேருந்து தான். இப்போ அது பைபிளில் இல்லை, அதனால் நம்ம என்ன செய்யலாம், அவர் எப்படி செத்தாரோ அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதவங்க அதை வேண்டான்னு சொல்லிடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பற்றி பேச முடியாது, அவங்க பேசவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் பாரம்பரியத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் தானே. அப்போ பாருங்கள், நம்ம பாரம்பரியத்தை வந்து அழுத்தமாக நம்ம இதுதான் உண்மைன்னு சொல்லலை. தாய் திருச்சபை ரெண்டு தளத்திலையும் தன்னை தாங்கி நிற்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், உண்மைகளை தேடி அலசி ஆராய்கிறோம். அப்போது எது முக்கியம்? பாரம்பரியத்தையும் பிடிச்சு கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை பார்க்குறோம், அதிலிருந்து நம்ம உண்மைகள் எடுத்துக்கொள்கிறோம். எங்கிட்ட விவிலியம் இருக்கிறது, இங்கிருந்து விவிலியத்திலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய சரத்தை எடுத்துக்கொள்கிறோம். இரண்டுக்கு மத்தியில் என்ன இருக்குதுன்னா, புதிய படைப்பாவது இன்றியமையாது. இது ரெண்டையும் எடுத்து நம்ம புதிய படைப்பாக மாறணுங்க. இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளை என்ன செய்கிறாரு, களிமண்ணாய் உருவாக்குறார். களிமண்ணை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? சில பேர் நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஆனால் வாயை திறந்து பேசுனாங்கன்னா ஒன்றுமே புரியாது, அவங்க என்ன பேசுகிறாங்க புரியாது. எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் பைபிள் படிக்கும்போது, அவர் பெரிய படிப்பாளி, படிச்சுட்டு வந்தாங்க. அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கெல்லாம் அது புரியாது உட்கார் அப்படின்ட்டாரு. என்னை படிக்க போனால் எனக்கே புரிய வைக்க முடியல, நான் அவர் யாருக்கு புரிய வைக்க போகிறாருங்கிறது என்னுடைய கேள்வியாக இருந்தது. இது மாதிரியெல்லாம் நடக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது நம்மளுடைய அறிவு என்பது அது வந்து ஆற்றலாக மாறணும். உணவு சாப்பிட்றோம், அது ஆற்றலாக மாறலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம பெருத்து அப்படியே பாருங்க இங்கே இருக்குது, இது ஆற்றலாக மாறலை, அதனால தான் தொந்தி வச்சிருது. உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பெருசாகிடும், ஒபிசிட்டி ப்ராப்ளம் என்னென்னா அது ஆற்றலாக மாறலை. அப்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஆற்றலாக மாறணும், அறிவாக இருந்தாலும் அப்படி தான், நம்ம படிக்கிற விஷயங்கள் அப்படி தான் மாறணும். அப்படியாகப்பட்ட அந்த விஷயத்தை தான் நான் இப்போ வந்து புது படைப்பாய் மாறுறதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு ஆற்றலை கொடுக்குறாரு, வல்லமையை கொடுக்குறாரு, வெளிப்பாட்டை கொடுக்குறாரு, ஆவிக்குரிய கொடைகளை கொடுக்குறாரு, எல்லாம் கிடைக்குது. எல்லாம் எதுக்கு உட்காந்தி இது என்ன இது என்ன அப்படின்னு அறிகிறதுக்காகவா? இல்லை, அது எப்படியாவது கெட்டியாக நம்ம எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி அந்த திருதூதர் பணியில் சீமோன் ஒரு மந்திரவாதி போய் ராயப்பட்ட கேட்டான், நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், கொஞ்சம் லைட்டாக போட்டு விட அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை அப்படின்னு அலையிறவங்களும் இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாதவங்களும் என்ன செய்கிறாங்க, சும்மா பரவச பேச்சு பேசுகிற மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி நடிக்கிறவங்க இருக்கிறாங்க, போய் ஏமாத்துறவங்க இருக்காங்க, ஆவியானவர் இருக்கிறாருன்னு பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பாவம் துன்ப பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க, முடியை பிடிச்சி சுற்றி செவத்தில் அடித்து மூஞ்சில் எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊற்றி இந்த மெழுகுதிரியெல்லாம் தூக்கி தலையில் ஊற்றி கையில் ஊற்றி காலில் ஊற்றி, இதெல்லாம் வந்து கடவுளுக்கு ஏற்படைய காரியங்கள் இல்லை. எங்கே இயேசு சாமி மெழுகுதிரியெல்லாம் ஊற்றி எங்கே பேய் ஓட்டினார் சொல்லுங்கள் பார்ப்போம், தலைமுடியை பிடிச்சி ஆட்டினார்னு எங்கேயாவது இருக்குதா? ஏன் நம்ம செய்யாத, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஓடிச்சு, நம்மளை என்ன செய்யணும், நம்ம வார்த்தை சொன்னால் போகணும், அது போகாது, அது அடங்க, ஏன்னா நம்ம இயேசு கிடையாது. அப்போ என்ன செய்யணும், நாம் ஆண்டவருடைய பேரால் ஜபிச்சு விரட்டணும், அவ்வளோதான். பெனிடெண்டை தொடக்கூட கூடாது, நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது, அந்த நோயாளியை அந்த குணப்படுத்த வேண்டிய நபரை நம்ம காயப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி மற்றவங்க அதை செய்கிறாங்க, நம்ம ஆட்கள் அதை செய்கிறோம். நான் பேய் ஓட்டுறதை பற்றி நான் வந்து கிளாஸ் எடுக்க வரல, இருந்து என்ன டிப்ஸ் இதெல்லாம். இன்றைக்கி எந்த வழியில் எதை செய்யணும்னு தெரியாமல் எதையாவது செய்கிறது, செய்து தங்களை ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் ஒரு அடையாளமாக காட்டி கொடுது, நல்ல பிரசங்க யாராக இருப்பாங்க, ஆனால் வாயில் வர்றது பூரா பேய் பிசாசு பேய் பிசாசு. ஏன் ஆண்டவருடைய வார்த்தை வர வாயத்தில் ஏன் இந்த பேய் பிசாசு வரணும்? யாராவது ஜெபிக்க போயிட்டால் போதும், உன் வீட்டில் என்னமோ இருக்குது, கட்டு இருக்குது, குழப்பம் இருக்குது, கருப்பு இருக்குது, நாய் இருக்குது, பேய் இருக்குது, ஊர் இருக்குது, இப்படி பார்த்தீங்கன்னா அவன் போகிறவன் நல்லா தான் போவான், போயிட்டு திரும்பி வரும்போது பேயோடு தான் வருவான். அப்போ அதை இது மாதிரியான ஆட்களுடைய அந்த ஊழியம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாருக்கு ஊழியம்? அப்போது அறிவெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம், பைபிளை பற்றி கோட் பண்ணுற அந்த அறிவெல்லாம் இருக்குது, ஆனால் செயல்படுற விதம் வேறு. அதான் சொல்கிறேன், இந்த உள்ளக்க இந்த என்ன இருக்குது, புதிய இந்த படை புதிய படைப்பாய் மாறக்கூடிய அதிசயம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை உன்னை வந்து என் கையில் கொடு, நான் உன்னை களிமண்ணாக மாற்றுறேன், நான் களிமண்ணாக ஆக்கி நான் ஒரு புதிய படைப்பாக நான் உருவாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய நேரம் கொடுக்கறது இல்லை, நம்மளே என்ன செய்கிறோம், வி ட்ரை டு டூ அவர் செல்ஸ், என்னுடைய அறிவு பெஸ்ட்டு அப்படின்னு. இது யாருடைய பிரச்சனை? ஆதாம் ஏவாளுடைய அந்த அடிப்படை பிரச்சனை, ஜென்ம பாவம். எனக்கு எல்லாம் தெரியும், ஐ வாண்ட் டு நோ வாட் இட் இஸ் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இதை தொடக்கூடாதுன்னு, இல்லை ஐ கேன் ஆல்சோ டேம்பர் திஸ், நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தொடக்கூடாத ஏரியாவெல்லாம் நம்ம தொட்டு என்ன செய்கிறோம், பல நேரத்தில் நம்ம அறிவிழந்த நிலைக்குள்ளே போகிறோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த அற்புதமான நாளில் சில செய்திகளை கொடுக்குறாரு பாருங்களேன். இப்படிப்பட்ட அறிவிழந்த நிலையில் தான் சில நேரத்தில் அறிவிழந்த நிலைன்னு நான் எதை சொல்கிறேன்னா, அவர்கள் தங்களை அறிவாளிகளாக நினைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தான் சொல்கிறார், உனக்கு எது அறிவு ஞானம்னு நீ நினைக்கிறே அது எனக்கு முன்னாடி அது மடமையாக இருக்கிறது. கடை ஞானிகளினுடைய அந்த ஞானம் வந்து எனக்கு முன்னாடி மடமையாக இருக்குது. அப்படின்னா எவனாவது ஞானின்னு தன்னை பெருமை பாராட்டி கொள்கிறான்னா அவனுடைய ஞானம் கடவுளுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. பரிசேயர் போய் முன்னாடி நின்று ஜெபம் பண்ணார், நான் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறேன், 7 முறை நான் வந்து பல் வளர்க்குறேன், 5 முறை தூங்குறேன், எந்திரிக்கிறேன், எல்லாத்தையும் சொன்னார். பாருங்கள் அவர் கடவுள் என்ன சொன்னார், அவர் திரும்பி கூட பார்க்கல, முன்னாடி நின்னான், அவரை ஒத்து பார்க்கல, பின்னாடி நின்ன மனுஷனை தான் இயேசு பார்த்தார். ஓமை சொல்லுது, நான் சொன்ன மாற்றி மாற்றி சொல்கிறேன், அதனால் கோச்சிக்காதீங்க. என்னடா ஃபாதர் இல்லாதெல்லாம் பரிசேயர் எங்கே சொன்னார், தூங்குறாரு போகிறார் வர்றாருன்னு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் பண்ணிடாதீங்க. அதாவது பெருமை அடித்து கொண்டார், அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் நம்ம எதை செய்யணுங்கிறத வேதம் நமக்கு வெளிச்சமாக காட்டுது. இன்றைக்கி இன்றைக்கி வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி பாருங்களேன், விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வர வளைக்கோப்பாகும். இப்போ இது இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய அடிப்படையான யோசிக்கக்கூடிய ஒரு தலமாக நான் வைக்கிறேன். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு, மூணு ஓமையை சொல்லுவார். நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓமை, அந்த புதையல், அதை ஒருத்தன் எடுக்கிறான், விலை உயர்ந்த முத்தை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய இந்த ஒரு இதுதான் வந்து இந்த இது இந்த ஓமை, இந்த உதாரணம். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு, விண்ணரசு விண்ணரசை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் நம்ம. விண்ணரசு எங்கே இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், விண்ணரசு அங்கே இங்கேலாம் இல்லை, அது நமக்குள்ளே இருக்கணும், உங்களுக்கு உங்கள் மத்தியில் இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ என்னக்கிட்ட இருக்குது, இப்போ நான் தான் என்னுடைய பொருள்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னக்கிட்ட எது என்னுடைய மையம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய மையம் என்னுடைய தலையா, காலா, உடம்பா? இல்லை, இதுக்கு மையமாக இருக்கிறது என்னுடைய உள்ளே இருக்கிற ஆத்மா. இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மையம் உண்டு, அந்த மையம் என்னென்னா ஆத்மா. இந்த ஆத்மா தான் விண்ணரசுக்கான தளம். இப்போ என்னுடைய ஆத்மா விண்ணரசினுடைய அந்த அமைப்பாக இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து வருவோம், நம்ம 10 பேருடைய உணர்வும் ஒரே விண்ணரசினுடைய தளமாக இருந்துச்சுன்னா அந்த 10 பேரும் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதை தான் மோட்சம்னு சொல்கிறாங்க. மோட்சத்தில் அந்த கதை ஒன்று சொல்லுவாங்க, குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கதை தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் வந்துடுது, ஈஸியாக எல்லாம் போட்டு காட்டிடுறாங்க, அது ஒரு வீடியோவே வந்துருச்சு. ஒரு இடத்துல நடுவில் ஒரு பெரிய ரவுண்டு, அதுக்கு நடுவில் சாப்பாடு வச்சுருவாங்க, சுற்றிலும் உட்கார்ந்துருப்பாங்க, எல்லாருடைய கையிலையும் பெரிய கட்டையை கட்டி விட்டாங்களாம், கட்டையை கட்டி விட்டு சாப்பிடுங்க அப்படின்னாச்சு. நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டு நடுவில் வச்சுருக்குறாங்க. மோட்சத்தில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க, நரகத்தில் இருக்கிறவங்களால சாப்பிட முடியல, ஒரே அழுவை வேதனை, எல்லாம் அடித்து பிடிச்சிக்கிட்டு கரண்டியால், ஏன்னா கை கட்டி இருக்குது, பெரிய கரண்டி, எடுத்து சாப்பிட முடியாது, வாயில் வைக்க முடியாது. எப்படி மோட்சத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க? இவங்க எடுத்து அவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க, அவங்க எடுத்து இவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க, இப்படி அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. இங்கே அடுத்தவனுக்கு கொடுக்க மனசு இல்லை, எல்லோரும் என்ன செய்கிறான், கரண்டி எடுத்து மூஞ்சில் வாரி அள்ளி போட்டுக்கிட்டு அடுத்தவனுக்கு கொடுக்காமல் தானும் தின்னாமல் நாசமாக போகிறான். இதுதான் நரகத்தினுடைய அந்த பண்பை வெளிப்படுத்துகிற ஒரு கதைகள் இது. இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்ணரசுங்கிறதுனுடைய அடையாளமும் இப்படி தான். 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவர் சாப்பிடட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை. அப்போ இந்த விண்ணரசு உங்கள் மத்தியில் தான் இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னது ரொம்ப கரெக்டு. நீங்கள் போய் எங்கேயும் தேட தேவையில்லை, நீ போய் எங்கேயும் போய் அதை போய் கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, உங்ககிட்ட இருக்கிறத ரியலைஸ் பண்ணு அப்படின்னார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். இப்போ நான் தான் விண்ணரசினுடைய அடையாளமாக இருக்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? நான் ஒரு குருவானவராக இருக்கிறேன், நான் செய்கிற செயல் எல்லாரையும் என் பக்கமாக இழுத்துட்டு வரணும், ஆண்டவர் பக்கமாக. நான் தான் ஆண்டவருடைய பேரால் செயல்படுறேன்னா இந்த நான் தான் இப்போ வலையை வீசுகிறேன், நான் தான் இப்போ வலை. என்னுடைய வலையை நான் வீசுகிற போது அறிவுங்கிற வலையை, ஆற்றலுங்கிற வலையை, ஏதோ ஒரு ஆண்டவர் கொடுத்த அற்புதமான ஒரு கிஃப்டை பயன்படுத்தி அந்த வலையை நான் வீசுகிற போது அந்த வலைக்குள்ளே நிறைய பேர் வருவாங்க, எல்லோரும் இழுத்து கொண்டு வரணும். நான் அப்படி செய்கிறேன்னா, கூட்டி சேர்க்கிற அந்த பண்போடு இருக்கிறேன்னா, என் வலையை வீசினோன்னையும் எல்லாத்தையும் சிதறடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற கூட்டத்தெல்லாம், அப்போது என்னுடைய வலை விண்ணரசுக்கு ஒப்பான வலையாக இருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் புரிஞ்சு கொள்ளாமல் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம திருச்சபை, அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக தளத்தில் நம்ம பார்க்கும்போது ஜாதிய தளங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் தளங்களாக இருந்தாலும் சரி, பாருங்கள் எல்லாமே இப்போ தமிழகம்லாம் சிதறி சின்ன பண்ணப்பட்டு கிடக்கிறது. காரணம் என்னென்னா, மக்கள் நம்மளாம் விண்ணரசுக்கான அந்த ஒருமைப்பாட்டுக்கான தளம் இல்லாத நிலையை நம்ம பார்க்குறோம். அது ஆன்மீகத்திலையும் பார்க்குறோம், அரசியல்லையும் பார்க்குறோம், அறிவியல் தளத்திலையும் பார்க்குறோம், எல்லா தளத்திலையும் பார்க்குறோம். ஒரே ஒரு இடத்துல தான் ஒற்றுமை நிறைவாக இருக்குது. ஜாதி இல்லை, பொருளாதார இது இல்லை, சீர அடிப்படை இந்த வேறுபாடு இல்லை, கருப்பு சிவப்புங்கிற எண்ணிக்கையில் ஒரே ஒரு இடத்துல தமிழகத்தில் நிறைவாக இருக்குது. 40 கோடி சம்பாரித்து கொடுக்குது, டாஸ்மார்க் தான், ப்ரைஸ் அலாட், ஒயின் ஷாப் தான், நிறைவாக இருக்குது. அங்கே யாரையும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இல்லை, எல்லோரும் வரிசையில் நின்று வகையாக வாங்குறாங்க. 40 கோடி 50 கோடி நல்ல லாபம் கொடுக்குது. எனக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நம்மளால் கொஞ்சம் கூட அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. அதான் பிரதர் இன்பநாதன்ட்ட கூட நான் கேட்டேன், என்ன பிரதர் நம்ம வந்து இதுக்கு இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு உதவி செய்ய முடியாத கையை கட்டப்பட்ட நிலையில் திருச்சி இப்போ நம்மளை வச்சிருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் யார் ரொம்ப ஃபீல் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்துடாதீங்க, ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள் அதெல்லாம் மனசுக்கு வலியாக இருக்குது. வலியை என்ன பண்ணுறது, துன்பம் ஒருகால் நகுகன்னு திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு. சில துன்பங்களை சொல்லும் போது சிரிச்சுக்கிறோம், வேறு வழி இல்லை. என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியல. நம்மளாம் சாமானியர்களாக இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட தான் கை உயர்த்துகிறோம். அவர் தான் மகிமையின் தேவன், அவர் மகத்துவத்தின் தேவன். அவர் என்ன வேணாலும் செய்யலாம், அவர் செய்வார், நம்புகிறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய், அந்த இழுத்து கொண்டு போய்ங்கிறது வந்து செயல்பாடு. இது இப்போ நான் தான் வலையை இழுக்கிறேன்னா நான் இழுத்துக்கிட்டு போகணும், நான் தான் வலையை போட்டிருக்கேன் மாட்டி இழுத்துக்கிட்டு போகணும். இப்போ இந்த பொறுப்பு எடுத்துருக்குறோம், அப்போ நாங்கள் அதை செய்து முடிக்கணும், இழுத்து கொண்டு போய் கரையில் சேர்க்கணும், அதை உட்காந்து பிரிக்கணும். அது மாதிரி அப்போ அந்த செயலை வந்து கடவுள் நம்மக்கிட்ட கொடுக்குறாருன்னா நம்ம செயல்படக்கூடிய தலைமா இருக்கிறோமா? நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா நீங்கள் அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை அந்த வலைங்கிற விண்ணரசுங்கிற வலையை போட்டு இழுத்துட்டு போகிறீங்களா? இறுதி வரைக்கும் இழுத்துட்டு போகிறீங்களா? கரைக்கு வரைக்கும் பாதியில் போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது, சீரியல் போட்டான்னு ஓடி போய் உட்காந்துக்கிறீங்களா? இல்லைன்னா கடையை திறந்துட்டான்னு ஓடி போயிடுறீங்களா? இல்லை எனக்கு பிஸ்னஸ் பிஸியாக இருக்கேன், பிள்ளைங்கள்ட்ட கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாத அப்பா அம்மாரெலாம் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கதையை படித்த எனக்கே அழுவை வந்துச்சு. ஒரு குட்டி பிள்ளை காசு சேர்த்து வச்சுருந்துச்சான், ஒரு அப்பா வந்து இப்போ ஒரு பிஸியாக இருக்காரு, நான் பேச முடியாதுன்னு வரட்டி விட்டாராம். அப்போ அந்த குழந்தை போய் கேட்டுச்சான் அப்பாட்ட, அப்பா நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, எப்படி பண்ணுறன்னு. அப்பா அவர் நான் சொன்னாராம், ஐ எம் டூயிங் திஸ் பிஸ்னஸ், ஐ எம் ஏர்னிங் ஸோ மச் ஆஃப் மணி, எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு. அந்த குழந்தை கேட்டுகிட்டே இருந்துச்சான், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோப்பா ஆகுது உன்னுடைய சம்பளம் அப்படின்னு. அவர் ஒரு $200 என்னமோ சொன்னாராம், ஒரு ஒரு குறிப்பான அமௌண்ட்டு. இந்த பிள்ளை குழந்தை போய் சேர்த்து வச்சு ஒரு வாரம் கழித்து ஒரு $200 கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துச்சான். எதுக்கு இதை ஒன்று கொடுக்குற அப்படின்னு, யூ ஸ்பெண்ட் 1 hour வித் மீ அப்படின்னுச்சான். ப்ரைஸ் தி லார்ட். அந்த காசுக்காக தான் நீ வெளியில் வர்ற, அந்த காசை நான் சேர்த்து வச்சு கொடுக்குறேன், என்னோட ஒரு மணி நேரம் இரு அப்படின்னுச்சான். பாருங்கள், நல்ல பாடம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி குழந்தைகள் இயங்குறாங்க பிள்ளைகளுக்காக. இன்றைக்கி எங்கே இந்த காசை சம்பாரித்து என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் இப்போ கேள்வி. ஸோ நம்ம வந்து 1000 பேருக்கு வேலை கொடுக்குறோம், ஓகே, வீடுங்கிற அந்த அன்பு சமூகத்தை நம்ம வலை போட்டு இழுக்கிறதுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கார் கடவுள், அதை செய்கிறோமா? ஒரு பங்கு சமூகம் இருக்குது, நம்ம போனோம் பூசையை பார்த்தோம் திரும்பி ஓடி வந்தோம், இல்லை அங்கே வலையை போடலாம், நம்ம அன்பு வலையை போடலாம், இரக்கத்தின் வலையை போடலாம். அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். அப்போ செயல்படுற பிள்ளைங்க யார், செயல்படாத பிள்ளைங்க யார் அப்படிங்கிறத வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். நேர்மையாளரிடையே இருந்து பாருங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவரிடமிருந்து அல்லது அந்த சபையிலிருந்து இந்த சபையிலிருந்து எந்த பேரையும் சொல்லலைங்க, நம்ம கத்தோலிக்க சபைன்றதுனால நம்ம பேரை சொல்லிக்கிட்டோம், மற்ற சபைகள்லாம் இருக்குது. நேர்மையாளரிடையே இருந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது, அவங்க மோட்சத்துக்கு போவாங்களா, இவங்க மோட்சத்துக்கு போவாங்களா? பாருங்கள், இந்த வார்த்தை, நேர்மையாளராய் யார் இருந்தாலும் மோட்சத்துக்கு போவாங்க. நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பாங்க. நான் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்துட்டு நீ என்னவாக இருக்கலாம், தீவிரமாக கூட இருக்கலாம், நான் அங்கே போய் கிளைம் பண்ண முடியாது, ஐ ஆம் பார்ன் கத்தோலிக் ஆண்டவரே, யூ கனாட் டிசைட் லைக் திஸ், யூ கான் சே தட் வே, யூ கான் சே பிகாஸ் யூ ஆர் நாட் அ ஜஸ்ட் மேன், நேர்மையாளராக நீ இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு கத்தோலிக்க சபையை சாராத இல்லை கிறிஸ்தவ சபையை சாராத ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் நேர்மையோடு அவங்க இருந்திருந்தாங்கன்னா தே ஆர் ஆஃப் காட்ஸ் பீப்புள். இன்றைக்கி அப்படி தான் கடவுள் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலாம், இல்லாட்டினாக்கா யூ கேன் ட்ராப் இட். அதுக்காக நீ உடனே நினைக்கக்கூடாது, நான் அங்கே போயிடலாமா, அங்கே போயிட்டு நான் போய் நேர்மையாளராக இருக்கேன். இங்கே நீ அழைக்கப்பட்ட இடத்துல நேர்மையாளராக இல்லைன்னா நீ அங்கேயும் போய் இருக்க முடியாது. ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல அழைச்சாரோ அந்த இடத்துல நீ நேர்மையாளராக இருக்கணும், ஆண்டவர் அதை விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியத்தெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்கிறோம், ஆண்டவர் அப்படி பிரிக்க போகிறாரு நேர்மையாளரிடையே இருந்து. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த சண்டை சச்சரவுகள்லாம் வேண்டாம், நீங்கள் இருந்து அங்கே காரி உமிழ்றது, அவன் உன் மேலே காரி உமிழ்றது, அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தின்படி அவரவர் செயல்படட்டும், அவ்வளோதான். நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கு நம்ம நியாயம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நமக்கு வாழ்க்கை முடிஞ்சிடும். நீ வலைய அடுத்தவன் விளையாடே, அங்கே போடாதடா, இங்கே போ, டே நீ வலைய போடு முதல்ல, நம்ம வலையை வச்சுக்கிட்டு அடுத்த வலைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுலேயே நமக்கு நிறைய நேரம் வீணாக போயிடும். பாருங்களேன், சில பேர் பரிச்சையில் பரிச்சைக்கிட்டே இருப்பாங்க பசங்க, அடுத்தவனுக்கு பிட்டு கொடுக்கறதுலையே அவன் டைமை விட்டுருவான், அவன் போயிலாம் போயிடுவான். அடுத்தவருக்கு சொல்லி கொடுக்கறதுல அவர் கருத்தாக இருந்தாருன்னா அவர் விட்டுருவார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை கருத்தாக இருக்கிற நம்மளை வந்து களிமண்ணாக அவருடைய கையில் கொடுக்க விரும்புகிறார், ஆசைப்படுறார் கடவுள். அவர்களை பாருங்கள், தீச்சுளை ஏற்கனவே சொல்லியாச்சு, தீச்சுளை, அழுகை, அங்கலாய்ப்பு, இதை பற்றியெல்லாம் சொல்லியாச்சு. சீடர்கள் கேட்கிற இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா? ஒரே வார்த்தை ஆம். இன்னைக்கு ஒரு சீடன் என்பவன் முதல்ல புரிஞ்சுக்கணும் விஷயங்களை. அதுக்கு தான் சொல்கிறோம், நீ பைபிளை நீங்கள் முதல்ல படிங்க, அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு அடுத்தது இருக்கட்டும், அது அடுத்த பணி. ஆண்டவர் என்ன பணி கொடுக்குறாரோ, முதல்ல ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார் பைபிளில், உடனே இது மந்திர புத்தகமாக உடனே பயன்படுத்துறதில்லை, இந்த வார்த்தையிலேருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறார், எது என்ன எனக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்கிற ஆற்றல். விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட, நல்லா பாருங்க 52வது இறைவசனம், விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும். நீங்கள் இப்போ பைபிள் படிக்கிறீங்க, இந்த இறை செய்தியை கேட்குறீங்க, உங்களுக்கு புரியுது, விஷயம் புரியுதுன்னா யூ ஆர் மறை நூல் வல்லுநர். மறையனே, நீங்கள் போய் இதுக்காக ஸ்காலர்ஷிப்லாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லை. விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட மறைநூல் அறிஞர், அதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறார் கடவுள். இந்த மாதிரி சாமியார், சிஸ்டர், இது மாதிரி அறிஞர்களெல்லாம் வச்சு என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, அதை நீ கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு மறைநூல் அறிஞர் தம் கருவூலத்திலிருந்து, நம்ம தான் கருவூலம், இந்த கருவூலத்தில் என்ன சேர்த்து வச்சுருக்கிறோமோ அதை எடுத்து புதியவற்றையும் பழையவற்றையும், புதியவனா பழையவற்றனா என்ன, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டினுடைய ஆழத்திலிருந்து நம்ம எடுத்து என்ன செய்யணும், அதை நம்ம கொடுக்கணும். இட் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ். சும்மா எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு எவ்ரி திங் இஸ் ஃபைன், எவ்ரி திங் இஸ் ஃபைன், எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதில்ல, எடுத்து கொடுக்கணும். கருவூலத்திலிருந்து வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர். இப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருக்கார், வீட்டு உரிமையாளர் நம்ம தான், நம்மக்கிட்ட அந்த பர்மிஷனை கொடுத்துட்டார். நீ என்ன செய்யணுமோ செய், உள்ளே புதைச்சி வச்சுன்னா வச்சுக்கோ, தாளந்து கொடுக்கப்பட்டது, அந்த வீட்டு உரிமையாளர் என்ன செய்தான், தாளத்தை தன் ஒரு தாளந்து வாங்கினவன் கீழே வச்சுக்கிட்டான், புதைச்சி வச்சுக்கிட்டான், மீதி வாங்கினவங்க ரெண்டு பேரும் போட்டு செஞ்சு அதை டபுள் ஆக்கி காட்டினாங்க. பாருங்கள், ஆமாப்பா உன்ட்ட ஒரு தாளம் தானே கொடுத்தேன், அதனால் என்ன சரிப்பா நீ பாவம் என்ன தான் செஞ்சுருப்பேன், இல்லை இல்லை இல்லை, அவனுக்கு ஒரு நியாயம் இருந்தது. அதனால் நம்ம சொல்ல முடியாது, நான் ஏழைங்க, நான் படிக்கலைங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தேன். ஆண்டவர்கிட்ட எந்த கதையும் பேச முடியாது, நீ எந்த தளத்தில் இருக்கிறியோ அந்த தளத்திலிருந்து ஏதாவது செய்யணும் நீ, ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ வந்து ஒரு தாளந்து, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரே கஷ்டம், வேலை இல்லை, நான் படிக்கலை, புலம்புறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறத கேட்டு செயல்பட ஆரம்பிங்க, ஆண்டவர் தாளந்து அதிகப்படுத்துவார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இவைகளை சொல்லி இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் என்று இருக்கிறார். பாருங்கள், எரேமியா 32:27, நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல நான் சொன்ன எல்லா வகை மீன்களையும் அவர் அந்த வலையில் எடுக்கிறார். அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ, அப்போ எல்லா மக்களுக்கும் கடவுள் அவரு தான், அவர் எப்படி செயலாற்றுறார் நமக்கு தெரியாது, நாம் என்ன செய்யக்கூடாது, குழம்பி போயிடக்கூடாது, நான் மட்டும்தான் ஆண்டவருடைய பார்வையில் பெஸ்ட்டு, அவங்களாம் ஒஸ்ட்டு, நெவர் டு திங்க் லைக் தட். ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும்னா நிறைவாக யோசிக்கணும், பரந்துபட்ட உள்ளத்தோடு யோசிக்கணும். லூக்கா நற்செய்தியில் வானதூதர் அவர்கள் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போ எல்லா மக்களுக்கும் ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் எப்படி செயல்படுவார், என் அறிவுக்கு எட்டாது, என் அறிவுக்கு எட்டினது எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான், நான் அதுக்குள்ளே நான் நிறைவாக நிற்கிறேன். அவங்களுக்கு சொல்லப்பட்டபடியாக அவங்க நிற்கிறாங்க, நாம் அவங்கள பார்த்து அசிங்கப்படுத்த வேணாம். அவங்களுடைய செயல் இது சரின்னு நீ சொல், உலகத்துக்கு சொல், அவங்களுக்கு அறிய பண்ணுறது, அவங்களை ஆண்டவர் பக்கம் இழுத்துட்டு வர்றது ஆண்டவருடைய செயல், விதைக்கிறது நம்முடைய செயல், விளைய செய்கிறது அவருடைய செயல். அதனால் நம்ம விதைக்கிறத விதைத்து விடுவோம். நம்முடைய குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம், நாலு பேர் பார்க்கும் பொழுது நியாயமாக நிற்கிற குடும்பம், நேர்மைக்காக குரல் கொடுக்குற குடும்பம், அப்போது இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எதை நாம் செய்யணுமோ அதை செய்யணும். தேவ பிள்ளைகளே, லூக்கா 7:1 ஆண்டவர் பாருங்கள் ஒரு வசனம் சொல்ல, இதை இயேசு இவற்றை எல்லா மக்களுக்கும் சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாமுக்கு சென்றார்னு இருக்கு 7:1. அப்போ இவற்றை எல்லா மக்களுக்கும் சொல்கிறார், எல்லா மக்களுக்கும், அங்கிருந்தவர்களுக்கு, இங்கிருந்தவர்களுக்கு, பரிசேயர்களுக்கு இல்லை, எல்லா மக்களுக்கும். சரி, எல்லா மக்களுக்கும் என்னத்தை சொன்னாருன்னு 6வது அதிகாரத்தில் போய் அந்த கடைசி வசனங்கள் அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா 41 அந்த கடைசி போர்ஷன், நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதர சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கவனிப்பது ஏன். அடுத்தது வருது பாருங்கள், உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் சகோதர சகோதரிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குற அந்த கான்செப்டை பற்றி பேசியிருக்கிறாரு. 43, கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை. நல்ல கனி நல்ல மரம், நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே அங்கலாய்ப்பு வேதனை இருக்குதுன்னா நீ நினச்சிட்டு இருக்கலாம், நம்ம நல்ல கனி அங்கே கொஞ்சம் கொடுத்தோம் இங்கே இல்லை, நம்ம கெட்ட மரமாக இருந்துக்கிட்டு நல்ல மரம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா தப்பாக போயிடும். ஒவ்வொரு மரமும் அதன் கனியால் அறியப்படும், நீ செய்கிற செயலால் அறியப்படும். நிறைய பேர் அறிவால் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து அதெல்லாம் நிப்பாட்டிட்டு செயல்பாட்டை பார்க்கணும். நான் ஆண்டவருடைய தளத்தில் ஊழியம் செய்துட்டுருக்கிறேன், என்னுடைய ஊழியம் சரியா தப்பா எப்படி செக் பண்ணுறது? நீ கையை வைத்து ஜெபிச்சு பார்க்கணும். நீ கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்பட்ட விதத்தில் ஆவியானவர் செயல்பட்டுருப்பார். ஆவியானவர் செயல்பட்டுருப்பார். யாருக்காவது நோயாளிக்கு ஜெபிச்சிருப்பீங்க, அவர் குணமாயிட்டேன்னு வந்து சொல்லுவாங்க. குடும்பத்துக்காக ஜெபிச்சிருப்பீங்க, அவங்க பிரிஞ்சு போன குடும்பம் வந்து நாங்கள் இணைஞ்சோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அடையாளம். இந்த அடையாளம்னா அவர் பேசினாருங்க, புட்டுக்கிட்டு போயிடுச்சுங்க, இவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாருங்க, நல்லா இருந்த மனுஷங்க, போய் சேர்ந்துட்டாருங்க அப்படின்னு நினச்சிங்க. உங்களுடைய அடையாளம்லாம் தப்பாக போகுதுன்னு அர்த்தம். சாமியாருங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த அவஸ்தை பூசும் போது இந்த இதை சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஜெபம் பண்ணிட்டு வந்தோடனே சாயந்தரம் ஃபோன் வருது. நான் கூட சரியாக அந்த அம்மா வயசானவங்க முடிஞ்சிச்சு போல இருக்காதா? அந்த பையன், ஃபாதர் என்ன ஃபாதர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, என்னப்பா கவலைப்படாதப்பா அப்படின்னு நான் ரொம்ப உருக்கமாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லைப்பா கவலைப்படாத, எல்லாம் ஆண்டவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை ஃபாதர், அம்மா எந்திரிச்சிட்டாங்க, சாப்பாடு கேட்டாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னா அவனுக்கு அது ஆச்சரியமாயிடுச்சு. அதை அவன் சந்தோஷமாக சொல்லலை, சோகமாக அவன் நினச்சிட்டு இருந்தா அம்மா முடிஞ்சு போயிடும் போல இருக்கு அப்படின்னு. இதோட கதையை முடிச்சிடலான்னு இந்த சாமியார் வந்து ஜெபம் பண்ணி எந்த எழுப்பி விட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். பாருங்கள், அந்த ஜபமே எழுப்புற ஜபந்தான், அது சாகடிக்க வைக்கிற ஜெபம் இல்லை. நோயில் பூசுதல் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. நோயில் பூசுதல் எதுக்குன்னா, அந்த நோயிலிருந்து அந்த மகளை எழுப்புங்க அப்படி ஆண்டவர், அப்படி தான் ஜெபமே இருக்குது. ஆண்டவரே தயவுசெய்து இடத்த காலி பண்ண வைங்க, ஆண்டவரே காத்து வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ஜெபத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், இந்த நோயாளியை நீங்கள் எழுப்புங்க. உண்மையாக அந்த நோயாளியினுடைய நிலையிலிருந்து தான் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த நோயாளிக்கு இதுக்கு மேலே முடியாது, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா ஆண்டவர் எழுப்புவார். எப்படின்னா விண்ணகத்துக்கு எழுப்புவார். இல்லை இந்த நோயாளியினுடைய நோய் தீர்க்கப்படக்கூடிய நோய் தான், அவங்களை மீண்டும் அவங்களுக்கு டைம் கொடுக்கலான்னா ஆண்டவர் என்ன செய்வார், இங்கிருந்து நோயிலிருந்து எழுப்புவார். ரெண்டுமே எழுப்புதல் தான், அது ஆண்டவர்கிட்ட தான் அந்த சாய்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கேட்கும்போது சாகணும்னு கேட்குறதே இல்லை. நிறைய பேர் இதை தவறாக பிழிஞ்சு கொள்கிறாங்க. அதனால தான் சொல்கிறோம் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை பாருங்கள். நல்லவர் 45 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவுள்ளத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுக்கிறார், தீயவரோ தீயவற்றை எடுத்து கொடுப்பார். அப்போ நான் நல்லவனா கெட்டவனாங்கிறத நம்ம செயல் காட்டும். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்ணை திறந்து பார்க்கணும். சும்மா எல்லாரும் நானும் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம், ஆனால் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், நான் செய்கிற செயல் சரியாக, நான் போய் வீட்டில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறேன்னா, சோர்ந்து போயிருக்கிற ஒருத்தருக்கு நான் தெம்பு கொடுக்குறேன்னா, ஆண்டவருடைய பேரால் செய்து பாருங்களேன். யூ வில் சக்சீட் பிகாஸ் காட் ஹஸ் கிவன் யூ த பவர். அந்த பவரை யூஸ் பண்ணால் தானே தெரியும், அந்த பவரை நம்ம செயல்படுத்தி பார்க்கணும். ஆண்டருடைய பிள்ளைகள், அதுக்காக நீங்கள் எங்கேயாவது போய் ஜி பூமாலாம் போடாதீங்க. ஆண்டர்கிட்ட மெதுவாக செய்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போவார். நான் சொல்லுவற்றை செய்யாது, நல்ல கவனிங்க. 46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? ஆண்டவரே ஆண்டவரின் கூப்பிடவெல்லாம் மோட்சத்துக்கு வரமாட்டான் அப்படி சொல்லிட்டாரு. என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாக இருப்பார்னா, நல்ல குழி தோண்டி பாறையின் மீது வீடு கட்டிய அந்த நபருக்கு ஒப்பாக இருப்பார். மற்றவங்க எப்படி மணல் மீது வீடு கட்டிய, நான் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவர். அது என்ன அழிவு நேர்ந்தது அங்கே, அது அழியாமல் இருந்தது. அப்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம பார்க்குற போது நாம் என்ன செய்யணும்? செயல்பாட்டுக்கான தளம், சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல சாப்பாடை கொடுங்க, என் குடும்பத்தை காப்பாத்து. கண்ணை திறந்து பார், அடுத்தவங்களுக்காக நம்ம கரங்களை வலை என்பது அதுதான், அங்கிட்டு தான் வீசுகிறோம், இங்கிட்டு வீசிக்கிறது. அதனால் நம்ம விண்ணரசினுடைய அடையாளமாக இருக்க விரும்புகிறவங்க அவங்களுடைய எல்லா செயலிலும் வலையை அப்படி தான் வீசுவாங்க. ஆண்டவருடைய பேரால் அங்கிட்டு தான் அவங்க செயல்பாட்டை வைப்பாங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கரத்தில் குயவனாக இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை புதிய ஆசீர்வாதங்களால் நான் வணைந்து வைப்பேன். ஆண்டவர் எப்படி வணைவார், ஓ திஸ் இஸ் நைஸ் கிளே, இது நல்ல கிளே, நம்ம விரும்பு மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்வார், உங்களை நல்ல அழகான ஒரு பானையாக வரைஞ்சி வைப்பார். நீங்கள் காஞ்சி போய் இருந்தீங்கன்னா, கடுமையாக இருந்தீங்கன்னா, சரி இருக்கிறது போதும்னு 1.5 கோணலாம் அவங்கள உருவாக்கி அப்படி வச்சு விட்ருவார். அதுக்கு மேலே இதை ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு வாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் கூட ஒன்றும் செய்ய முடியாது. யூதாஸ் இப்போ பக்கத்தில் இருந்தான், வனைய விரும்பலாமே, அவன் இப்படி தான் இருப்பேன்னா கடைசியாக என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வானத்துக்கும் சேரலை பூமிக்கும் சேரலை, நடுவில் தொங்கிட்டான். ஏவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உகந்த விதமான ஒரு கருவியாக தங்களை படைக்கணுங்கிறத இந்த நாளில் நம்ம பார்த்துருக்குறோம். சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் ஒரு நல்ல மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, சிறு பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறீங்களா? வீட்டில் நீங்கள் இருக்கும்போது அப்பா அம்மா மகிழ்ச்சி அடையணும். உங்களால் தொல்லைகள் வரக்கூடாது. தொல்லைகள் வந்தால் பிசாசு நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். பிசாசு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, அதை கேட்டு செய்கிறீங்க. அம்மா செய்யாதன்னு சொல்ல ஒரு காரியத்தை ஒரு குழந்தை செய்யுது அப்படின்னா அது பிசாசு பேசுகிறதை கேட்டுட்டு செய்யுது. அம்மா சொல்கிறத கேட்டு செய்கிற பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. வான தூதர்களுடைய வார்த்தையை கேட்குறாங்க, காவல் தூதர்களை வழி நடத்துகிறாங்க, அதை கேட்டு செய்வாங்க. ஆண்டவரும் பேசிகிட்டே இருப்பார். வாலிப பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வர முடியல, வீட்டுக்குள்ளே வந்து அப்பா அம்மாவோட உட்காந்து அந்த கடுமையான முகத்தை பார்க்க முடியல. வயசான தாய் தந்தையர்கள் அது பார்க்க ரசிக்க முடியாதுங்க. அந்த அன்பு தான் ரசிக்கணும், அந்த உள்ளார்ந்த அன்பு. ஐயோ, இந்த தாய் என்னை மடியில் போட்டு தாங்கினாலே, இந்த அப்பா எனக்காக ஓடி உழைச்சார், அவர் பக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் டெய்லி வந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு உணர்கிற பிள்ளையாக இருந்தீன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஏன்னா நீ தான் வீட்டுக்குள்ளே அந்த அன்புங்கிற விண்ணரசினுடைய தளத்தை விரிக்கிற. நீ வீட்டுக்குள்ளே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தூங்கின பிற்பாடு நீ வந்து திருடி திங்கிற பூனை மாதிரி வந்து தின்னுட்டு போனீங்கன்னா நீ விண்ணரசுக்கான பிள்ளை இல்லை, நீ வந்து வேற ஒரு அரசுக்கான பிள்ளை. அதுக்கு என்ன கிடைக்குங்கிறத பைபிள் சொல்லியிருக்கு. அதனால தான் சொல்லுகிறோம், ஆரம்பம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். சகோதர சகோதரிகள் அன்பு செய்யணும். எல்லாருக்கும் ஒரே மனசு கிடையாது. வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் தி அதர்ஸ். அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவங்களை அன்பு செய்யணும், அவங்களையும் நம்ம அவங்க குறைகளை தாங்கணும், நிறைவாக்குறதுக்கு நம்ம உதவி செய்யணும். இப்படி செய்கிற பிள்ளைகள் விண்ணரசினுடைய அடையாளங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் விண்ணரசின் அடையாளமாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.